الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقال الله تبارك وتعالى والفجر وليالي العشر والشفع والوتر صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய இருலக வாழ்க்கையின் வெற்றியை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை சந்தோஷத்தை அவனுடைய கட்டளைகளின்படி வாழ்வதில்தான் வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய ஒவ்வொரு ஏவலும் ஒவ்வொரு விளக்கலும் எங்களுடைய நலவுக்காக, எங்களுடைய உலக வாழ்க்கையின் வெற்றிக்காகவும் மறுமையினால் வாழ்க்கையின் வெற்றிக்காகவும் கொடுத்திருக்கிறார். ஈமானுள்ள நாங்கள், நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிரச்சனைகளிலும் வறுமையிலும் கஷ்டமான சந்தர்ப்பங்களிலும் கவலையான நேரங்களிலும் மகிழ்ச்சிகரமான நேரங்களிலும் நாம் வெற்றியடைய வேண்டுமென்றிருந்தால் அதற்குரிய வழி அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வழியாகத்தான் இருக்கிறது. எனவே ஈமான் கொண்டுள்ள நாங்கள் எல்லோரும் அதனை தெரிந்து விளங்கி அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அமைத்துக் கொண்டு வெற்றி அடைவதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி அருவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் துல்காதா மாதத்தினுடைய இறுதி நாளில் இருக்கிறோம். நாளைய தினம் துல்ஹஜ்ஜுடைய முதல் தினமாக இருக்கிறது. இந்த பிறை என்பது எங்களுடைய எல்லா விதமான பலவிதமான இபாதத்துகளுக்கு ஒரு அடிப்படையாக தரப்பட்டிருக்கிறது. சூரியனை எவ்வாறு அதனுடைய ஓட்டத்தை வைத்து நேரங்களை கணித்து தொழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபி அவர்களும் சஹாபாக்களுக்கு அந்த சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து அவருடைய நேரங்களை கணித்துக் கொள்ளக்கூடிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதேபோன்று பிறை எங்களுடைய பல இபாதத்துகளுக்கு ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் நோன்பு, ஹஜ்ஜுடைய இபாதத், இதுபோன்று பிறையை பார்த்து அமல் செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நோன்பை பற்றி சொல்லும் பொழுது பிறையை பார்த்து நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள், சவ்வால் மாதத்திற்குரிய பிறையை பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த பிறை பார்த்தல் என்பது அந்தந்த நாட்டு மக்கள் அவரவர்களுடைய ஊர்களில் நாடுகளில் வாழக்கூடிய மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள், மார்க்க சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை அணுகி விளங்கி அவர்களுடைய சொல்படி கேட்டு தன்னுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இன்று உலகில் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் கருத்துக்களை உலகத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவிப்பின்படி உம்முல் ஃபதல் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறைப் என்பவர்களை ஷாம் சிரியாவுக்கு ஒரு வேலைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஷாபானுடைய மாதத்தில் அவர் அங்கு சென்றதும் ரமலானுடைய முதலாவது பிறையை அவர்கள் ஷாமில் சிரியாவில் வெள்ளிக்கிழமை பார்த்தார்கள். போன மனிதர் வேலைகளை முடித்துக் கொண்டு மதீனாவுக்கு திரும்பினார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சிரியாவுக்கு சென்று வந்த குறைபிடம் கேட்டார்கள், நீங்க எப்ப புறப்பாத்தீங்க, ஷாம் மக்கள் எப்ப புறக்கண்டார்கள் என்று கேட்டதுக்கு சொன்னாங்க, அந்த மக்கள் வெள்ளிக்கிழமை புறப்பாத்துட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு நோன்பு பிடிக்க சொன்னார்கள். அவர்களும் நோன்பு நோற்றார்கள், மக்களும் நோன்பு வைத்தார்கள், இந்த போன மனிதரும் நோன்பு வைத்தார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பரவாயில்லை, நாங்கள் சனிக்கிழமைதான் பிரிப்பார்கள். ஷாம் மக்கள் வெள்ளிக்கிழமை பிறை கண்டிருக்கிறார்கள், நாங்கள் சனிக்கிழமைதான் பிறை பார்த்திருக்கிறோம், எனவே நாங்கள் அதை வைத்து நோன்பை பிடிப்போம். மாத இறுதியில் பிறையை பார்ப்போம், தென்பட்டால் நாங்கள் நோன்பை முடித்துக் கொள்வோம், அல்லது 30 நாட்களாக இந்த மாதத்தை பூர்த்தி செய்வோம் என்று சொன்னார். அதற்கு அந்த மனிதர் கேட்டார், குறைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஏன் நீங்க மாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் நாட்டில் ஒரு நாள் முன்னதாகவே புறை பார்த்து விட்டார்களே, அதை பார்த்து நீங்க முடிவு செய்யலாம் தானே, சிலவேளை அவர்கள் பெருநாள் கொண்டாடக்கூடிய நாளில் இங்கே நோன்பாக இருக்கும், ஷாமில் பெருநாள் கொண்டாடுவார்கள், இங்கு நோன்பு நோக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், எனவே அந்த பிறையை வைத்து முடிவு செய்யலாம் அல்லவா என்று கேட்டதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாக்கதா அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, நபி அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு தான் கற்றுத் தந்திருக்கிறார்கள், பிறையை பார்த்து பிடிக்க சொன்னார்கள், பிறையை பார்த்து விடும்படியாக சொல்லியிருக்கிறார்கள், எனவே நாங்கள் அவ்வாறே தான் செய்வோம் என்று அவர்கள் சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். இது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபில் வரக்கூடிய பிரபல்யமான ஹதீஸாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. இன்று சில நாடுகள் 2 நாட்கள் முந்திவிட்டார்கள், சில நாடுகள் 1 நாள் முந்தி இருக்கிறார்கள், நாங்கள் என்ன 2 நாள் பிந்தி இருக்கிறோம் என்ற கவலை நமக்கு தேவையில்லை. இது அலட்சிக்கொள்ள வேண்டிய அல்லது பயப்பட வேண்டிய, நாங்கள் ஒரு ஹராமான காரியத்தை செய்ய வேண்டியது ஒரு நிலைமை ஏற்படுமோ என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை முன்னால் வைத்துதான் ராபிதத்துல் ஆலமுல் இஸ்லாமி உலக அமைப்பு உலமாக்களுடைய அவர்கள் கூட ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அந்தந்த நாட்டு மக்கள் அங்குள்ள உலமாக்கள் எப்படி சொல்கிறார்களோ அதை வைத்து அமல் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறு வித்தியாசப்படுவது என்பது இது உலகை படைத்த நாளிலிருந்தே இருக்கிறது. 24 நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த அமல் இருந்து வருகிறது, நடந்து வருகிறது, இது புதியதோர் அமல் அல்ல. இதை பற்றி நாங்கள் பிரச்சனை படுத்திக் கொள்ளாமல், இதை பற்றி சிந்திக்காமல், எங்களுடைய நாட்டிலேயே பிறை காணுதல் அடிப்படையில் நாங்கள் அமல்களை செய்ய வேண்டும். நேற்றைய தினம் நாட்டில் பிறை காணுவதற்குரிய சாத்தியக்கூறு 100க்கு 100 இருந்தது. ஆனால் மேகம் மூடியிருந்ததினால், நாடு முழுதிலும் மேகம் இருந்ததினால், மேகமுடைய நாளாக இருந்ததினால் பிறை எங்கும் தென்படவில்லை. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் படி ஃபைன் ஹும் அலைக்கும் தஃதுரு சொன்னார்கள், உங்களுக்கு மேகம் மறைத்து விட்டால், மேகம் மறைத்து விட்டால் நீங்கள் அந்த மாதத்தினை 30 நாளாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று இமாம் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸிலே வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த துல்காதாவுடைய மாதத்தினை 30 நாட்களாக பூர்த்தி செய்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அரஃபாவுடைய தினம் 9வது தினம் வரும். எனவே நாங்கள் இந்த 10 நாட்கள் மிக சிறந்த நாட்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 9 நாட்களில் நோன்பு வைத்திருக்கிறார்கள். மிக புனிதமான நாட்கள். அஃதல் அய்யாமி துனியா, துனியாவில் துனியாவுடைய நாட்களில் மிக சிறந்த நாட்கள் என்று நபி அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் முயற்சிக்க வேண்டும் 9 நாட்களும் நாங்கள் நோன்பு வைப்பதற்கு. நாளையிலிருந்து 9 தினங்கள் நாங்கள் நோன்பு நோட்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். முடியாதவர்கள் அரபாவுடைய தினம் நோன்பு வைப்பது, பிறை 9 அதில் நோன்பு வைப்பது 2 வருடங்களுடைய வருடங்களுக்குரிய பாவங்களை மன்னிக்கப்படும் என்றே நபியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் 9 நாட்கள் நோன்பு வைப்பதற்கு முயற்சிப்பதோடு முடியாதவர்கள் ஒரு 4 நாட்களாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்ற தினங்கள், பிறை 10 திங்கட்கிழமை வருகிறது, அது பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. அதுக்கு முன்னால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, இந்த நாட்களிலாவது நாங்கள் ஒரு 4 நாட்கள், 3 நாட்கள் இவ்வாறு நோன்பு நோற்றுக் கொண்டால் அது மிகவும் சிறப்புக்குரியதாக அமைந்துவிடும். எனவே அரபாவுடைய அந்த நோன்பின் நன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் ஆகுவோம். எனவே இதை நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல், நாங்கள் ஒற்றுமையோடு பிரச்சனைகளை உண்டாக்கிக் கொள்ளாது, நாட்டில் நாங்கள் வித்தியாசங்களை உலகத்துக்கு காட்டிக்கொள்ளாது, நாங்கள் அமல் செய்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். இதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகையாவுடைய விடயங்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். நாங்கள் உலகையாவுடைய இபாதத் அதனை முறையாக செய்வதற்கு சட்டங்களை பேணி செய்வதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள் சிலரை பார்த்தால் அது அரசாங்கம் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் போன்று செயல்படுகிறது. நாங்கள் வாகனங்களில் மிருகங்களை ஏற்றிச் செல்லும் பொழுது அல்லது அந்த மாட்டை அந்த மிருகத்தை அறுப்பதற்காக வேண்டி நாங்கள் நகரசபையில் அனுமதி எடுப்பது, அதே போன்று வைத்தியர் மிருக சம்பந்தப்பட்ட அந்த வைத்தியரிடம் அந்த சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்வது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் இடம் அதுக்குரிய அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்வது, இவைகள் எல்லாம் நாட்டுடைய சட்டங்கள் போன்று செயல்படலாம் இல்லை, இதெல்லாம் ஷரியத்துடைய சட்டமாக இருக்கிறது, இது மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. மிருக வைத்தியரிடம் சர்டிபிகேட் எடுப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அர்பாவுன் லா துஜ்ஜூ ஃபில் அலாஹி, சில மிருகங்கள் அது உலகையாவுக்கு உகந்ததல்ல, அதில் குருட்டுத்தனம் உள்ள குருடான கண் குருடான மிருகத்தை சொன்னார்கள், நொண்டி மிருகத்தை சொன்னார்கள், நடக்க இயலாத அளவுக்கு மெலிந்து போயிருக்கக்கூடிய சதையில்லாத மிருகத்தை பற்றி சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அல் மரியுதா பையினும் மரதுகா, நோய் பிடித்த அந்த மிருகங்கள், என்ன நோய் இருக்கிறது இந்த மிருகத்துக்கு, என்னென்ன விதமான நோய்கள் இருக்கின்றன, நோயுள்ள மிருகங்களை கொடுக்காதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத் மிக சிறந்த முறையில் அமைவதற்கு இது மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்கிறது. நோய் இல்லாத அந்த பிராணியாக இருக்க வேண்டும். சில மிருகங்கள் இருக்கின்றன, அந்த மிருகங்கள் ஆடு மாடு ஒட்டகம் தான், ஆனால் மலத்தை குடித்து சிறுநீரை குடித்து அசிங்கங்களை சாப்பிட்டு வளரக்கூடிய மிருகங்களும் இருக்கின்றன. அதுக்கு அது ஜல்லாலா, அசுத்தத்தை தின்று வளரும் பிராணி என்று அதுக்கு பெயர். அசுத்தத்தை குடித்து அசுத்தத்தை சாப்பிட்டு வளர்ந்த பிராணி என்று அதுக்கு பெயர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிருகத்தை அறுக்க தடை செய்தார்கள், அந்த மிருகத்துடைய மாமிசத்தை தடை செய்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட மிருகங்களை பற்றியும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் மிருக வைத்தியருடைய அச்சாட்சி பத்திரம் சர்டிபிகேட் என்பது அது ஷரியத்துக்கு உட்பட்டது என்பதை, நாங்கள் சமூகத்திற்கு உகந்ததை சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஷரியத்தும் சொல்கிறது, அரசாங்கமும் இதே சட்டத்தை தான் நமக்கு வகுத்திருக்கிறது. இதே போன்று மிருகங்களுக்கு நாங்கள் ஜீவ காருண்யம் காட்ட வேண்டும், அதற்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு லொரியில் வாகனத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த மிருகத்தை எத்தனை மிருகங்களை கொண்டு வர வேண்டும் என்று சட்டம் போட்டிருக்கிறது. அந்த மிருகத்துக்கு நாங்கள் தொல்லை கொடுக்கக்கூடாது, கஷ்டம் கொடுக்கக்கூடாது, சிரமம் கொடுக்கக்கூடாது என்பதை அரசாங்கம் வலியுறுத்துகிறது, இல்லை ஷரியத் வலியுறுத்துகிறது, மார்க்கம் அதனை வலியுறுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி பல சந்தர்ப்பங்களில் மிருகத்துடன் எங்களுக்கு காருணியம், அன்பு, இரக்கம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் வழியில் போய்கொண்டிருக்கும் பொழுது சிலர் வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த ஒட்டகத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இந்த மிருகங்களை மிம்பர் மேடைகளை போன்று கதிரைகளை போன்று பயன்படுத்தாதீர்கள், இந்த மிருகத்துக்கு சிரமம் கொடுக்காதீர்கள், அதை சுகமாக வைத்திருங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் ஒரு இடத்தால் செல்லும் பொழுது அந்த வீட்டு வாசலில் ஒரு மிருகம் படுக்க வைக்கப்பட்டிருந்தது. காலையில் செல்லும் பொழுது இருந்த மிருகம் மாலையில் திரும்பி வரும் பொழுது அப்படியே இருந்தது. உடனே நபி அவர்கள் அதனை கவனத்தில் கொண்டு கவனித்து கேட்டார்கள், இது யாருடைய ஒட்டகம்? ஆளை தேடினார்கள், ஆள் கிடைக்கவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மிருகங்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இதற்கு உணவு கொடுங்கள், இதற்கு உண்ண கொடுங்கள், குடிக்க கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பாவித்தார்கள். உணவு கொடுப்பது என்பது மிருகத்திற்கு இது ஷரிய சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த மாட்டை ஆட்டை விற்பதற்காக வேண்டி வாங்கி வைத்து அதுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பது இது ஒரு ஹராமான பாவமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு பூனை குட்டிக்கு உணவு கொடுக்கவில்லை என்பதற்காக நரகத்துக்கு ஒரு பெண்மணியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று சொன்ன ஹதீஸ் புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது நமக்கு தெரியும். அன்பானவர்களே, ஜீவ காரணியம் இந்த மிருகங்களின் மீது அன்பு கருணை என்பது இஸ்லாம் வலியுறுத்திருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த மிருகத்துக்குரிய காக்கை கொடுக்க வேண்டும், கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதில் ஏதாவது குறைகள் செய்யும் பொழுது நாங்கள் குற்றவாளிகளாக ஆக்கப்படுகிறோம். மூன்றாவது, நாங்கள் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் இடத்திலே எழுதக்கூடிய அனுமதி பத்திரம் எதற்கு? அவர் வருவார், அல்லது மிருக சம்பந்தப்பட்ட வைத்தியர் வருகிறார், இடத்தை பார்வையிடுகிறார், அது பொருத்தமான இடமா என்று பார்க்கிறார், அனுமதி தருகிறார். ஏன்? அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல ஹதீஸை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய எந்த செயலும் துப்புரவற்றதாக அசிங்கமான செயலாக அது இருக்கக்கூடாது. தான் செய்யக்கூடிய எந்த செயலால் பக்கத்தில் வீட்டிருக்கக்கூடிய முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாத மனிதர்களோ அவர்கள் தொந்தரவுக்குள்ளாக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வே சத்தியமாக ஒரு மனிதனிடத்தில் ஈமானே இருக்க முடியாது, அவன் யாரு என்று கேட்கப்பட்டதற்கு சொன்னார்கள், பக்கத்திலே இருப்பவர்கள் இவனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார், இவனால் தொல்லையாக இருக்கிறது, இவனுடைய செயல்களால் நடவடிக்கைகளால் மக்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, இப்படிப்பட்டவனிடத்தில் ஈமானே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த உலகையாவுடைய இபாதத் செய்யும் பொழுது அதை நாங்கள் இந்த சட்டங்களை பேணி முறையாக செய்ய வேண்டும். அதே போன்று இந்த ரமலான், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எங்களுடைய மாதங்களின் இறுதி மாதமாக இருக்கிறது. இதில் செய்யக்கூடிய நாங்கள் இந்த இபாதத் இருக்கிறதே ஏனைய இபாதத்துகள் போல அல்ல. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த இபாதத்துகளை மாற்று மதத்தவர்கள் பார்த்தால் சந்தோஷப்படுவார்கள். எங்களுடைய தொழுகையை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியத்தோடு ஒரு பயபக்தியோடு பார்க்கிறார்கள். நாங்கள் தொழும் பொழுது அந்த தொழுகைக்கு கண்ணியமும் கொடுக்கிறார்கள், மரியாதையும் செலுத்துகிறார்கள். நோன்பை பற்றி எல்லோருக்கும் தெரியும், நோன்பு திறப்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் நாட்டு முக்கியஸ்தர்களும் அதுக்கு நாங்கள் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதுக்கு முக்கியத்துவங்கள் எல்லாம் கொடுத்து நோன்பு மிக கண்ணியமான சிறப்பான ஒரு மாதமாக அந்த மக்களும் வரவேற்கிறார்கள், மதிக்கிறார்கள். தக்காத்தையும் அவ்வாறுதான், தக்காத் என்பது மக்களுக்கு உதவி செய்யும் ஒரு வணக்க வழிபாடு, இதனால் அவர்களுக்கு ஒரு தொல்லை இல்லை, அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இந்த ஜகாத் மிக விரிவான முறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத் மாத்திரமல்ல, சதகா என்பது ஒரு இபாதத் தமிழத்திலே இருக்கிறது. இந்த சதகா என்ற இபாதத்தை காஃபிர்கள் மாற்று மதத்தவர்களுக்கும் நபி அவர்கள் கொடுக்கும் கொடி வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த சதகா ஜகாத் என்ற இபாதத்தை மாற்று மதத்தவர்களும் வரவேற்கிறார்கள், விரும்புகிறார்கள். இதே போன்ற ஹஜ்ஜுடி இபாதத்தையும் ரொம்ப கௌரவப்படுத்துகிறார்கள், எண்ணியப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, இந்த எல்லா இபாதத்துக்கும் ஒரு வித்தியாசமான இபாதத் தான் இந்த உதஹியாவுடைய இபாதத். இது இஸ்லாமிய சின்னங்களில் ஒரு சின்னம், இது ஒரு சின்னமாக இருக்கிறது. எனவே அந்த சின்னத்தை நாங்கள் விட முடியாது. ஆனால் ஒரு வித்தியாசமே இபாதத். ஏன்? இது ஒரு உயிரை போக்கக்கூடிய, உயிரை அறுத்து செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. இந்த இபாதத்தை மாற்று மதத்தவர்கள் பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட மாட்டார்கள், அவர்கள் மனவருத்தப்படுகிறார்கள், அவர்கள் சில பேரை கோபப்படுவார்கள், ஆத்திரப்படுகிறார்கள். ஏன்னா அவர்களுடைய மனது மிகவும் புண்படுகிறது இந்த இபாதத்தை பார்க்கும் பொழுது. எங்களுடைய மனதும் அவ்வாறுதான், இரக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எங்களையும் அவர்களையும் பிரித்து காட்டக்கூடியது ஈமான் என்ற ஒன்றுதான். நாங்கள் அல்லாஹ் சொன்னதற்காக இதோட இபாதத் என்ற காரணத்தினால் நாங்கள் அதனை செய்வதற்கு முற்படுகிறோம். எனவேதான் மாற்று மதத்து சகோதரர்கள் இந்த இபாதத்தை ஒரு கவலையுடைய காட்சியுடன், இந்த காட்சியை கவலையுடன், ஆத்திரத்துடன், மனவருத்தத்துடன் அவர்கள் பார்க்கிறார்கள். எனவே நாங்கள் தொழுகையை எவ்வளவு பேணுதலாக, நோன்பை பேணுதலாக செய்கிறோமோ, இதே போன்று இதை விடவும் பன் மடங்கு பேணுதலாக ஷரியத் காட்டிருக்கக்கூடிய அந்த காருண்யங்களோடு, அன்பு கருணைகளோடு, நல்ல குணங்களோடு, நல்ல அமைப்பில் நாங்கள் இந்த உலகையாவுடைய இவாதத்தினை நாங்கள் செய்ய வேண்டும். குர்ஆன் நமக்கு அதனை வழிகாட்டுகிறது. எங்களுடைய எந்த இவாதத்தும் மாற்று மதத்தவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை எங்களுக்கு வழிகாட்டுகிறது. முஸ்லீம்கள் என்றால் கல் நெஞ்சம் படைத்தவர்கள் அல்ல, அவர்கள் கருணை உள்ளவர்கள் என்பதை மக்களுக்கு காட்ட வேண்டும். மாற்று மத சகோதரர்கள் இந்த ஆயத்துகளை, குர்ஆன் வசனங்களை கேட்டவுடன் அல்லாஹ்வுக்கு ஏச ஆரம்பித்தார், குர்ஆனுக்கு பேசினார்கள், ஜிப்ரீலுக்கு பேசினார்கள். உடனே அல்லாஹு தஆலா ஆயத் இறக்கினார், வலா தஷ்ஹரு பிஸ்ஸலாத். நபி அவர்களே, இந்த முஷ்ரிக் மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய காதுக்கு கேட்கும் அளவுக்கு நீங்கள் சத்தமாக ஓதாதீர்கள். ஏன்? அதை அவர்களுடைய காது கேட்பதற்கு கேட்டால் அவர்கள் ஜீரணிக்கிறார்கள், அவர்கள் கொடுத்துக் கொள்றாங்க. அல்லாஹ்வுக்கு ஏசுறாங்க, மார்க்கத்துக்கு ஏசுறாங்க, ஜிப்ரீலுக்கு ஏசுறாங்க. எனவே சத்தம் போட்டு ஓதாதீங்க. அதனால் இந்த இபாதத்தை செய்ய வானம் என்றும் இல்லை, செய்யுங்க. நீங்க ரொம்ப ரகசியமாகவும் செய்யாதீங்க. உங்களுக்கு மத்தியில கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த குர்ஆன் ஓதிக்கொள்ள, உங்களுக்கும் உங்களோட சஹாபாக்களுக்கும் உங்களுக்கு பின்னால் உள்ளவங்களுக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு மாத்திரம் இந்த குர்ஆன் ஓதலை, இபாதத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டி இருக்கின்றார் என்றால், இது போன்று பல ஆயத்துகள் குர்ஆன் இருக்கின்றன. இந்த ஒரு வசனம் போதும். நாங்கள் எல்லோரும் சில இபாதத்துகளை செய்யும் பொழுது மாற்று மதத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாதே, அவர்கள் ஜீரணிக்காத முறையில் செய்யாதே, நாங்கள் அதனை பேணுவதும் இபாதத்தாக இருக்கிறது, குர்ஆனுடைய வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இபாதத்துகளை இந்த அடிப்படையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லா செயல்களாக மக்களுக்கு இஸ்லாத்தை காட்ட வேண்டிய முறை என்னவென்றால், அது ஒல் இஹ்சான், நீதமும் நியாயமும் உபஹாரம் என்ற
இரண்டு வழிமுறைகளால் நாங்கள் இந்த இஸ்லாத்தினை மாற்று மதத்தவர்களுக்கு காட்ட வேண்டும். இந்த ரெண்டை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அஸ்ஸிது இன்னல்லாஹு ஹிப்புன் சித்தி, நீதமா நடக்க அல்லாஹ் நீதமா நடக்கிறவங்களை நேசிக்கிறார். நாங்க வெறும் காற்றத்துக்காக வேண்டி நடக்கிறது அல்ல, அல்லாஹ் சொன்னால் நீதமாக நடப்பதை அவன் நேசிக்கின்றான். இரண்டாவது சொல்கிறான் அஹ்சினு இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், உபகாரம் செய்ய அல்லாஹ் உபகாரிகளை விரும்புகிறான் நேசிக்கிறான் என்று இரண்டு வசனங்கள் இருக்கின்றன. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி நீதத்தை காட்டுவது? ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது, உதைபியாவுடைய சந்தர்ப்பம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்த சஹாபாக்களை தடுத்து நிறுத்தி உம்ரா செய்ய விடாது திருப்பி அனுப்புவதற்கு அந்த பக்கத்து காபிர்கள் எச்சரித்தது. திரும்பி செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. திரும்பி செல்கிறார்கள், சென்று கொண்டிருக்கும் வழியில் காபிர்களுடைய ஒரு கூட்டம், மாற்று மதத்தவர்களுடைய ஒரு கூட்டம் உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆரம்ப காலத்தில் நடைபெற்ற சம்பவம். இப்பொழுது இந்த சஹாபாக்கள் பேசிக்கொண்டாங்க, எங்கட காபத்துல்லா, எங்கட அல்லா, எங்கட அல்லாஹ் வீடு, எங்களுக்கு உம்ரா செய்யறதுக்கு உடாத இந்த மாற்று மதத்தவர்கள் இவங்க உம்ரா செய்யறதுக்கு போறாங்க, நாங்க இவனுக்கு உடப்படாத, இவங்களை நாங்க அடிச்சு விரட்டுவோம், இவங்களை நாங்க திருப்பி அனுப்புவோம், எங்களுக்கு இவங்க தடை செஞ்சது போல இவங்களை நாங்க தடை செய்வோம். சரிதானே, அநியாயத்துக்கு அநியாயம், அவங்க எங்களை திருப்பினாங்க நாங்களும் திருப்புவோம். அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய அழகிய வழிகாட்டலை இறக்கி வைத்தார். ஒரு கூட்டத்தார் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோபம், வெறி, ஆத்திரம், இது உங்களுக்கு அநியாயம் செய்யாத இந்த மாற்று மதத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய தூண்டக்கூடாது. அவர்களுக்கு நீங்க அநியாயம் செய்ய முற்படாதீர்கள், அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக கூடாது என்று குர்ஆனுடைய வசனம் வருகிறது. அன்பானவர்களே, அநியாயம் செய்தது ஒரு கூட்டம், ஆனா அவர்களுடைய கூட்டத்தினர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு, அவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. அநியாயத்துக்கு அநியாயம் இல்லை. இஸ்லாம் சொல்கிறது, உனக்கு தீங்கு செய்தவனுக்கு இஸ்லாத்தை காட்ட வேண்டும். எப்படி? நலவு செய்து அழகிய பண்பாட்டின் மூலம் நீ காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித்திருக்கிறது. நீதத்தை காட்டினார்கள். இந்த ஆயத்தின் படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சிக்கார், அவர்கள் தான் இஸ்லாத்தின் தலைவர், முஸ்லீம்களின் தலைவர், அமீர் முஃமினீன். அவர்களுடைய யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு கவசம் காணாமல் போயிருந்தது. தேடி பார்த்தால் ஒரு யூதனுடைய கையிலே இருந்தது. பிடித்தார்கள் யூதனை, அலட்டவில்லை. இது என்னுடைய ஆயுதம், இது என்னுடைய கவசம், இது எனக்கு தந்தரே, இது ஏண்ட என்று ஆள் போட்டு பறிக்க இல்லை, சண்டை போட்டு பறிக்க இல்லை. சொன்னாங்க, இது ஏந்த கவசம் அவசரம் இல்லை, இது ஏண்ட கையில, இது உங்களை எப்படி ஆகும்? இது யாரோட பேசுறது? நாட்டு தலைவரோட, ஜனாதிபதியோட. சொன்னாங்க, அப்படின்னா நாங்கள் நீதி அரசுக்கு நாங்கள் வழக்கு பேசுவோம். சுரேஷ் என்ற காதி ஒரு சர்ச்சிடத்தில் இதை எடுத்து சென்றார்கள். ரெண்டு பேரும் போய் இந்த பிரச்சனையை முன்னு சொன்னார். அது இல்லாமல் சொன்னாங்க, இது ஏண்ட? அந்த யகூதி சொன்னா, இது ஏண்ட, ஏண்ட கையில் இருக்கு. ஆதாரங்களை தேடி பார்த்துட்டு அலிவதில்லான அவர்களுக்கு சரியான ஆதாரம் இல்லை, ஆனா அலிவதில்லான பொய் சொல்ல போறதும் இல்லை, சரியான ஆதாரம் இல்லை. இஸ்லாமிய காசி, இஸ்லாமிய ஜட்ஜ் தீர்ப்பு செய்தார். அந்த யூதனுக்கு சார்பாக இஸ்லாத்து முஸ்லீம்களின் தலைவருக்கு பாதகம் சொன்னார்கள். அமீர் மூலம் அவர்களே, இது உங்களுக்கு உரித்தில்லை, இது யூதனுக்கு சொந்தமானது, யூதனுக்கு கொடுத்தார்கள். அந்த யூதன் உடனே சொன்னார்கள், இது உண்மையிலேயே நபிமார்களின் தீர்ப்பு, இது ஒளிமயமான தீர்ப்பு, இந்த தீர்ப்பின் காரணமாகத்தான் இந்த வானம் பூமி நிலைத்திருக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு சொல்கிறார், அமீர் மூமின் அவர்களே, இந்த கவசம் உங்களதான் வச்சுக்கிறத, இது உங்களதான், எப்ப கிடைச்சி சிப்பியின் யுத்தத்தில் ஓட பின்னால நான் விரட்டினேன், நீங்க ஓடும் பொழுது போகும் பொழுது கீழே விழுந்தது, நான் அதை புறக்கிக் கொண்டேன், இது உங்களுக்குரியதான், நீங்க வச்சு கொள்ளுங்க இதாங்க என்று கொடுத்தார்.
அதிகம் இல்லாமுடைய பண்பை பாருங்க, அவன் தொலை சொல்ல ஏண்டா போய் சொன்னாய், ஏ ஏமாத்தினாய் என்று சொல்லாம பேச்சியே பேசாம சொன்னாங்க, நீ இஸ்லாத்துக்கு வந்துட்டாய்தானே, இந்த கவசத்தை உனக்கு நான் ஹதியாவாக தருகிறேன், நீ வச்சுக்க. அன்பானவர்கள், இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதம், இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உபகாரம். யாருக்கு உபகாரம் செய்தார்கள், யாருடன் நீதமாக இருந்தார்கள், எப்படியான நிலையில இருந்து செய்தார்கள், எங்களுடைய பண்பை காட்ட வேண்டும். மாற்று மதத்தவர்களோடு எங்களுடைய சகவாசத்தை காட்ட வேண்டும், அழகிய குணத்தை காட்ட வேண்டும். பெருநாள் வருகிறது, அந்த பெருநாள் ஐயாமு தஷ்ரீக்குரிய நாட்களிலே இந்த அறுப்புகளின் மூலம் அவருடைய மனதை புண்படுத்தாத வண்ண நடப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு நாங்கள் உணவுகளை கொடுத்து பெருநாளுடைய தினத்திலே அவர்களையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் அவர்களை ஆளாக்க வேண்டும். அவர்களுக்கு ஹதியாக்களை கொடுப்பது, நபி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், உம்மனோரியல்லானவர்கள் தன்னுடைய சகோதர ஒரு முஷிற்கு கொடுத்திருக்கிறார்கள், சகோதாக்கள் உபகாரம் செய்திருக்கிறார்கள். அபு சுஃபியான் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய காலத்திலேயே நபி அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். சஃபான் இப்னு உமையா இஸ்லாத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே நபி அவர்கள் அவருக்கு நூற்று கணக்கான ஆடுகளை கொடுத்து அந்த மனிதரை கண்ணியப்படுத்தினார்கள், உதவி செய்தார்கள். இது போன்றி 15-20 பேர்கள் மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக முயற்சி செய்தவர்கள், அவர்களுக்கு நபி அவர்கள் உபகாரம் செய்தது, அவர்களுக்கு ஆடுகளை கொடுத்து பொட்டகங்களை கொடுத்து மிருகங்களை கொடுத்து அவர்கள் நூற்றுக்கணக்கான அளவுக்கு கொடுத்து ஒன்றென்றல்ல உபகாரத்தை காட்டிய சம்பவங்களை தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, மக்காவில் இங்கே துரத்தப்பட்டார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள், மக்கா வெற்றி ஹிஜ்ரி எட்டில் கிடைத்தது, பெரிய சம்பவம் எல்லோருக்கும். சாதிபன் உபாதா ரதியல்லாஹு அவர்கள் கொடியை எடுத்துக்கொண்டு மக்கா வெற்றிக்கு வருகிறார்கள். அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க இல்லை, இந்த சாஜ் ஒரு ஆசிரியர் அவர்கள் அவர்கிட்ட பொதுவான ஒரு கொடி கொடுக்கப்பட்டிருந்தது, அவர் ஒரு தலைவராக அவருடைய படைக்கு இருந்தார். மக்கத்துக்குள்ள நுழையும் பொழுது என்ன சொல்லிக்கொண்டு வந்தார் தெரியுமா, அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தில்ல, அபு சுஃபியானுடைய காதல விழுகிற அளவுக்கு சொல்கிறார், அல் யௌம யௌமுல் மல்ஹமா அல் யௌம யௌம் துஸ்தஹல்லுல் ஹுர்மா அதல்லல்லாஹு ஃபீஹி குரைஷா சொன்னார், இன்று மகா பெரிய போரின் தினம், இன்று இந்த பெண்கள் எல்லோரும் குறைஷி மக்களுடைய பெண்கள் எங்களுக்கு ஹலாலாக்கப்படும் தினம், இன்று குறைஷி காபிர்களை இழிவுபடுத்தக்கூடிய தினம் என்று பெருமிதமாக பேசிக் கொண்டு வந்தார். அவருடைய உள்ளத்தில் இருந்த ஆத்திரம், இந்த குஃபாரு குறைஷி இந்த அநியாயத்துக்கு எத்தனை வருஷம் வீட்டை விட்டு துரத்தி ஊரை விட்டு துரத்தி எல்லாரும் பெருங்கையோடு போன மக்கள் ஆத்திரம் இருந்தது. அன்பானவர்களே, இந்த சாதுவையில்லான அவர்களை இந்த குஃபார் குறைஷி காபிர்கள் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இழுத்து உள்ளே எடுத்து அடித்து தொல்லை கொடுத்து தொந்தரவு செய்யப்பட்ட சஹாபி. ஆனால் இந்த வார்த்தையை பேச இன்னைக்கு பார்க்க போறாங்க, எங்களை யாருன்னு சொல்லி, நாங்க யாரு, இன்னைக்கு என்ன நடக்க போகுது பார்த்துக் கொள்வாங்க என்று வீதம் பேசினார். உடனே அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்திருக்க இல்ல, நபியாவட்ட போய் இந்த சம்பவத்தை சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே சொன்னாங்க, அல் யௌம யௌமுல் மர்ஹமா அல் யௌம தூஸலுல் ரஹீம் அல் யௌம அஸ்ஸல்லாஹு ஃபீஹி குரைஷா. நபியாவட்ட இல்ல இல்ல சாத் சொன்னதல்ல சரி சொன்னாங்க, இன்று யௌமுல் மர்ஹமா கருணை காட்டும் நாள், இது மகா போர் அல்ல, அழிக்கும் நாள் அல்ல, தலிவாங்கும் நாள் அல்ல, சொன்னாங்க கருணை காட்டும் தினம் இதுதான், இன்று உறவுகள் பாதுகாக்கப்படும் தினம் இதுதான், இன்றைய தினத்தில் அல்லாஹ் குரைஷிகளை கண்ணியப்படுத்த போகின்றான் என்று நபி அவர்கள் அந்த அறிவித்தலை மக்களுக்கு விடுத்தார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பழிவாங்கும் குணத்தை காட்டாதே,
தன்னுடைய கருணிய காருணிய குணத்தை அன்பை கருணையை மக்களுக்கு காட்டியிருக்கிறார்கள் அந்த பயங்கரமான தினத்தில் கூட. எனவே நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்றால் யார்? கருணையுள்ளவர்கள், மாற்று மதத்தவர்கள் என்று பார்க்காதீங்க, மனிதர்கள் என்று பாருங்க. இஸ்லாம் அதை வரவேற்கிறது. உமர் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவர் ஷாமுடைய ஆளுநராக இருந்தார். அவங்க வேலையை ராஜினாமா பண்ணாங்க. சொன்னாங்க, நான் இருக்க போறோம் ஷாம்க்கு, நான் தலைவராக இருக்க மாட்டேன், ஆளுநராக இருக்க மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அனுப்பினாங்க, இந்த பொறுப்பெடுங்க, இந்த நாட்டை பொறுப்பெடுங்க, நாட்டுடைய பொறுப்பு, பொறுப்பு எடுங்க. எடுக்க மாட்டேன், நான் இந்த ஹிம்சிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கிறிஸ்தவ மனிதனை அவனோடு பேச வேண்டிய சந்தர்ப்பத்தில் நான் இந்த வாயால் அஹ்தாக்கல்லா, ஏ கிறிஸ்தவ மனிதனே, அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக என்ற ஒரு வார்த்தையை பேசிட்டேன். வாயால என் மனசு தாங்குதில்லை, இந்த பேச்சு பேசுறதுக்கு நான் இந்த நாட்டை ஊர ஆட்சியில இருந்ததுதான் காரணம், இந்த ஆட்சியின் காரணமாக நிர்வாகத்தின் பொறுப்பு இருந்த காரணத்தினால் ஒரு கிறிஸ்தவ மனிதனுக்கு நான் உன்னை கேவலப்படுத்துவானாக நீ ஏசி போட்டேனே, எனக்கு இதை தாங்க முடியாது, நான் இதுக்கு பிறகு எந்த நாட்டுக்கும் பொறுப்பாக மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்டு விலகி சென்றார்கள். இதுதான் இஸ்லாம். மாற்று மதத்தவுடைய உள்ளத்தை நோவிக்காது முஸ்லீம்கள் எம்முடைய முன்னோர்கள் எப்படி நடந்தார்கள்? அன்பானவர்களே, எங்களுடைய கருணையை அன்பை காட்ட வேண்டும். அடுத்ததாக, நாடு பூராக மக்கள் பல விஷயங்களை பேசிக்கொள்கிறார்கள். இந்த மாத கடைசியில் பல கூட்டங்கள் மாற்று மதத்தவர்கள் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு பல விடயங்கள் நடைபெற இருக்கிறது என்று ஒரு அச்ச உணர்வுகள் என்று மக்களுடைய உள்ளங்களில் தென்படுகிறது. அன்பானவர்களே, அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சகவாழ்வையும் எங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையையும் சரியான முறையில் மாற்று மதத்தவர்களோடு காட்டிக்கொண்டு நாங்கள் இருப்போம் என்றால், இதே போன்று நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் முழு கவனத்துடன் இருப்போம் என்றிருந்தால், எங்களுக்கு குர்ஆன் வாக்களிக்கின்றதே, உலகில் யார் என்ன திட்டங்கள் போட்டாலும் இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக தெரியாதனமாகவோ எப்படியோ திட்டங்கள் போட்டாலும் அந்த திட்டங்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்புலையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், மக்களும் திட்டம் போடுகிறார்கள், நானும் திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன், நீங்கள் சரியாக இருந்தால் அந்த திட்டம் சரியான முறையில் நல்ல முறையில் அது அமையும் என்பதை அல்லாஹ் நமக்கு சரித்திர ரீதியாகவும் நமக்கு சொல்லி தருகிறார். ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்தவும் அவர்களுக்கு கொடுத்த தௌராத் வேதத்தை இழிவுபடுத்துவதற்காக வேண்டியும் நாட்டு அரசன் மிகப்பெரிய ஏற்பாடு செய்தார். அறிஞர்களை, அவருடைய மார்க்க அறிஞர்களை ஒன்று சேர்த்து இந்த மார்க்கத்தை மட்டம் தட்ட வேண்டும் என்று ஒன்று சேர்த்தார். அவருடைய சித்தம் அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தார்? அந்த அரசனுக்கு அந்த வேலையை செய்ய வைத்தார். அவருடைய மார்க்க அறிஞர்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வைத்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் திட்டத்துடைய முடிவு அல்ல என்ன வைத்தார் தெரியுமா? மார்க்க அறிஞர்கள், மாற்று மதத்துடைய மார்க்க அறிஞர்கள் எல்லோரும் உடனடியாக மூசா அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், ஆமன்னா பிரபில் ஆலமீன், ரப்பி மூசா வ ஹாரூன், நாங்க மூசா ஹாரூனுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் உங்களுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த அனைத்து மார்க்க அறிஞர்களும் மாறினார்கள் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. இந்த வரலாறு சொல்கிறது, அல்லாஹ் மாற்று மதத்தவர்களை இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்கு அல்லாஹ் அவர்களுடைய முயற்சியை அல்லாஹ் காரணமாக ஆக்குவார். எப்பொழுது? நாங்கள் சரியாக இருக்கும் பொழுது. நாங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, எப்பொழுது இந்த உம்மத் இஸ்திக்பாருடன் இருப்பார்களே ஆனால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவர்களாக பாவங்களை விட்டவர்களாக இவர்கள் வாழ்வார்களே ஆனால் வியாபாரத்தில் ஹலால் ஹராத்துடைய பேணல், பேச்சில் நடத்தையில் மற்றவர்களோடு அநியாயம் செய்யாது நடந்து கொள்வதில், உபகாரம் செய்வதில், நியாயமாக நடப்பதில், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் இந்த உம்மத் இருப்பார்களே ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அதாப் செய்ய மாட்டான், முஸ்லீம்களுக்கு அதாபை இறக்க மாட்டான், பாதகமான திட்டங்களை வைத்து பாதுகாப்பான் என்று குர்ஆன் நமக்கு வாக்களிக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹ்வின் பக்கம் முகம் திரும்புவது, பாவங்களை விடுவது, தௌபா செய்வது. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியமான பாவங்கள், பகிரங்கமாக தைரியமாக செய்யக்கூடிய பாவங்கள், அது கடையிலே இருக்கலாம், அல்லது என்னுடைய கட்சியிலே இருக்கலாம், அல்லது என்னுடைய பயணங்களிலே இருக்கலாம், தனிப்பட்ட பொதுவான என்னென்ன பாவங்கள் இருக்கின்றோ இவைகளை நாங்கள் கலைந்து அல்லாஹ்வின் பக்கம் முகம் திரும்பி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அவருடைய உதவியை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் எல்லோரும் ஆகுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் அதிசிறந்த நாட்கள் என்று நபியார்கள் சொன்ன 10 நாட்களை அடையப் போகிறோம். இந்த 10 நாட்கள் மிக பிரதானமான நாட்களாக இருக்கிறது. எனவே நாங்கள் அல்லாஹ் பக்கம் முகம் திரும்பி தௌபா செய்து, இஸ்திக்ஃபார் செய்து, அழுது, வியாபாரத்தை துப்புரவு செய்து, எங்களுடைய பாவங்களை விட்டு கலைஞர்களுடைய வாழ்க்கையை துப்புரவு செய்து நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு தகுதியான மக்களாக நாம் ஆகிக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து மறை தருவாயாக. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் தௌபாவை நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நீ குர்ஆனில் என்னென்ன வழிகாட்டலை தந்திருக்கிறாயோ அந்த வழிகாட்டல்களின்படி நடப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லீம்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், மாற்று மதத்தவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. தெரியாதனமாக அவர்கள் என்ன திட்டங்களை போடுகிறார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் அவர்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக்குவாயாக. முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சாதகமாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா மக்களுக்கும் அமைதியையும் நாட்டிற்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நாட்டு மக்களும் முழு உலகத்தின் வாழக்கூடிய முஸ்லீம்களும் அவரவர்களுடைய நாடுகளிலே அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்தல்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.